Great start and a great finish.
So, if you remember, we have a magatana, one tuvakathirkum, one magatana, mudivukkam pogum.
Last time when I was here, we talked about the holiness of God.
கடைசி போன தடவை நம்ம இடத்துல பாஸ்டர் இங்க இருந்த போது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசினாங்க.
And this is the second time I'm coming here without a teaching to present to you.
இது வந்து இரண்டாவது முறையாக நம்ம மத்தியில எந்த ஒரு போதகத்தையும் எடுத்து வராம வந்திருக்கிறாரு.
And it's not that I don't have any teaching. I have a lot of teachings in my computer, but I don't know what I'm supposed to speak today.
அது வந்து அவர் இடத்துல வந்து அந்த மாதிரி போதகங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லை அப்படின்னு கிடையாது. அதை நீங்க காரியங்கள் அவருடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன அவர் பேச சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியல
அப்படிங்கிறது. A pen and a pencil and a notebook so that if during the worship the Lord tells me something I write down.
எப்பொழுதே தன் இடத்துல வந்து ஒரு பேப்பரையும் ஒரு பேனாமையும் வைத்துக் கொள்வாராம். ஆராதனையின் போது ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்துறாரோ அதை வந்து அவருக்கு எழுதி வச்சுப்பாரு.
What I am saying you all can do. Okay, now but during the worship I felt I should speak something because there were things happening here and the spirit of the Lord was moving and I felt I should share something with you. So I want you to quickly go to the book of Philippians chapter 4. And I think I talked about this once earlier too.
Philippians 4th adhigaratha namba thirumbi paapom yena aaradhin podu aandavarude prasanam aanadhu indha edathila vandhu nagirundirundhuchu appdi solraaru. Andha prasanathu moolimaga velippatta kaaryam indha kaaryathai yerkane namba solli koduthirukken appdi solraaru. Philippians 4th adhigaram.
Have you all reached there? Philippians chapter 4. Now, I want you to look at verse 9.
ஒன்பதாவது வசனம். பிலிப்பியர் 4:9.
Read it in Tamil.
நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்.
Those who have English Bible, you have read that in English, and those who have Tamil Bible, you have read that in Tamil.
The things which you learned and received and heard and saw in me, these do, and the God of peace will be with you.
Okay, let's pray.
Chipikana.
Our gracious, loving Father, I thank you because you are here. And I stand here as a servant and as a representative of the Lord Jesus before the church, which is the pillar of truth, which is the bride of Jesus, which is the body of Christ. And Lord, I understand this is a great responsibility to speak to your body, Lord. On your behalf, I ask for your anointing. I ask for your mercy. I ask for your favor upon each one of us present here today. I ask you, Lord, to open our eyes to see the wondrous things in your word. In Jesus' name. Amen. In that passage, in the 9th verse, Paul says one of the most basic tenets or practice that we need to know as Christians.
And the 9th vasanathil Paul enna solraarna namba kristuvargala adipadiyaga namba seiya vendiya namba palakkathukku vaikka vendiya oru vishayatha namba solraar.
As far as I know, in the New Testament, there is no one like Apostle Paul ever lived. He was not only just a preacher or a teacher of the word of God, he was a great scholar too.
அவர் வந்து வெறும் போதகம் பண்றவராய் மட்டும் இல்லாம ஆராய்ந்து நல்லா படித்து தெரிந்தவராய் இருந்தார்.
No one ever lived in his time or in our time today has known the things that he had known.
அவரை காட்டிலும் அவரை மாதிரி ஞானம் படித்தவங்க அந்த காலகட்டத்திலோ இல்ல இந்த காலகட்டத்திலோ வேற யாரும் கிடையாது.
Yet when he writes to book to the church in Corinth, he says, when I came to you, I did not come to you with the excellence of your speech.
இருந்த போதிலும் அவரு கொரிந்தியர்ல எழுதுது போல நான் உங்களிடத்துல வரும்போது எனக்கு இருக்க அந்த ஞானத்தை கொண்டு நான் உங்களிடத்துல வரல அப்படின்னு
சொல்றாரு. He says, I came to you with the power of God.
நான் உங்களிடத்துல தேவனுடைய வல்லமையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி.
If there was any man who could have ever come to the church with the knowledge, that was Apostle Paul.
இந்த சபைக்கு யாராவது ஒரு மனுஷன் ஞானத்தோடு வர முடியுமே ஆனால் அது அப்போஸ்தலர் பவுல் மாத்திரம்தான்.
But he relied on the power of the Holy Spirit.
ஆனா அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மேல தம்முடைய நம்பிக்கையை வைத்திருந்தார்.
He did not come with worldly wisdom.
இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை கொண்டு அவர் முன்னிலையில வரல.
He didn't come with great knowledge to the church.
சிறந்த சபைக்கான அந்த ஞானத்தை கொண்டு அவர் வரல.
He said, when I came to you, I wanted to know only one thing in the church.
அவர் சொன்னாரு, நான் சபையின் மத்தியில வரும்போது ஒரே ஒரு காரியத்தை வந்து அறிந்து கொள்ள விரும்புறேன்
அப்படின்னாரு. And do you know what
that was? அது என்னன்னு தெரியுமா?
Can anybody tell me that?
யாராவது சொல்ல முடியுமா?
He said, there's just one thing I want to know.
ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு
சொன்னாரு. Do you know the crucified Christ?
உங்களுக்கு சிலுவையில அறையப்பட்ட அந்த கிறிஸ்து பத்தி தெரியுமா?
Do you know the Jesus Christ who was crucified for you?
உங்களுக்காக அந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவ பத்தி உங்களுக்கு தெரியுமா?
He said, that's all I wanted to know.
அது மட்டும் தான் எனக்கு வேணும்.
And later on he says in the book of Philippians that the things you have heard and received and seen, and what else? There are four things. You've heard, you've seen, and learned. So you have learned things from me, you have heard things from me, you have received a lot of things from me, and you have seen a lot of things in me, but none of these things are, or none of them is going to do anything to you unless you practice.
அதுக்கப்புறம் பிலிப்பியர்ல வந்து இந்த நாலு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. என்னிலிருந்து நீங்க என்னத்தை பார்த்தீங்களோ, என்னத்தை கத்துக்கொண்டீங்களோ, என்னத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, என்னத்தை பழகி கொண்டீங்களோ, அதை வந்து நீங்க உங்க பழக்கத்துக்கு உண்டு பண்ணும் வரை அந்த காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்யாது.
That is the most important thing. To do what you know.
அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுக்கு தெரிந்த காரியத்தை நம்ம செய்யறது.
And then he says, if you do that, the God of peace shall be with you.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இதை நீங்க பண்ணீங்கன்னா தேவனுடைய அந்த சமாதானமானது உங்க மேல இருக்கும்.
So the God of peace will not be with you just because you have heard something wonderful.
தேவனுடைய அந்த சமாதானம் ஆனது நம்ம அந்த காரியங்கள அருமையான காரியங்களை கேட்டதுனால நம்ம மேல இருக்கிறது கிடையாது.
Now hearing can lead you to that place where you can have God of peace with you, but that alone will not have God of peace with you.
கேட்கிற விஷயங்களை குறித்து நம்மளுக்கு வந்து அந்த சமாதானத்தை இடத்தை நோக்கி நம்மளை பயணித்து செய்யணும் தவிர அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்காது.
Similarly, receiving and teaching alone will not have the peace of God of peace with you.
அதே மாதிரி ஒரு போதகத்தை நம்ம பெற்றுக்கொள்றது மூலமாக மட்டும் நம்மளுக்கு ஆண்டவருடைய சமாதானம் கிடைக்கிறது கிடையாது.
So seeing,
பார்க்கிறது,
or hearing, or learning, or receiving will not just help you just because you have learned, you have heard, you have received.
அதனால பார்க்கிறதோ கேட்கிறதோ கற்றுக்கொள்றதோ பெற்றுக்கொள்றதோ இந்த காரியங்களை வந்து நம்ம செய், அதாவது நம்ம இதை பெற்றுக்கொண்டது மூலமா மாத்திரம் நம்மள மாத்த முடியாது.
But once or when or the moment you start doing what you have heard, doing what you have learned, doing what you have seen, you will have the God of peace abiding with you.
ஆனா இதுவே நம்ம எப்பொழுது நம்ம பெற்ற காரியங்களோ, நம்ம கத்துக்கிட்ட காரியங்களோ, இல்ல நம்ம கேட்ட காரியங்களோ வந்து வழிமுறைப்படுத்தும் போது தேவனுடைய சமாதானம் நம்ம மேல இருக்கிறது.
Now that leads us to another question. What is the God of peace?
ஆண்டவருடைய சமாதானம் அப்படின்னா என்ன?
What does the word peace mean?
சமாதானம் அப்படிங்கற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
What does it mean to you? How do you understand it? I hope hold on to that.
அதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம என்ன அதை பார்க்கிறோம், அது ஒரு கேள்வியா இருக்கு, அதை நீங்க வைத்துக் கொள்ளுங்க.
Did you know that the Lord Jesus Christ said the same thing to his disciples?
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பின்பற்றின சீஷர்களுக்கு இதே காரியத்தை சொன்னாரு.
Lord Jesus Christ before departing from this world he told his disciples, now you have been with me all these years and you have heard and learned so many things from me, now blessed are you if you do it.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னாரு, நீங்க இவ்வளவு வருஷம் என்னோட கூட இருந்தீங்க, இவ்வளவு காரியங்களை கேட்டீங்க, கற்றுக்கொண்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க, ஆனா நீங்க இதை செய்தீங்களே ஆனால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னார்.
And then in the book of James, James says, blessed is a man who does the word of God, who doesn't just hear it and just forget it.
யாக்கோபுல திரும்பி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது இந்த காரியங்களை கேட்டு செய்கிறவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
Now, I did not tell you that verse exactly the way it is written. You all know that verse because you all pray. God, we want to be doers of the word and not just hearers of the word, right? We all pray that.
வசனத்துல போட்ட மாதிரி இங்க சொல்லலைனாலும் நம்மளுக்கு அதற்கான அர்த்தம் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனத்துப்படி செய்கிறவர்களா இல்லை மாற்றுங்க அப்படின்னு கேட்கிறோம்.
And James in the book, actually Holy Spirit through James, Apostle James says that if you don't do, you're like a person who looks at his or her face in a mirror. As soon as you leave the mirror, you forget what you look like.
ana oru vela nam indha kaarigala seiyam pona adu eppadi irukudna eppadi nam mugatha kannadi la paakrama andha maadhiri irukke ena oru nimisham nam paathila ponadukapram nam mooju namle marandrom.
And the last week I think it was my Rina was saying that it is so true, the moment you leave the mirror you don't know what you look like.
அது வந்து ரொம்ப உண்மையான விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கடைசி வாரத்துல ரீனா தீதி. ஏன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம பார்த்துட்டு நம்ம முகத்தை எடுத்ததுக்கு அப்புறம் கண்ணாடி வந்து நம்மளோட முகம் நம்மளுக்கு ஞாபகம் இல்ல.
And when she realized that verse made a lot of sense to her. If you don't do it, you don't know what that verse meant.
அந்த ஒரு வசனமானது அவர்களுக்கு அநேக ஞானத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அந்த காரியங்களை செய்யல அப்படின்னா அது ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில.
I give you three examples. One example from Paul to the in his epistle to Philippians, one example of Jesus Christ, I think is in the book of Luke, and then the book of James. And according to the Old Testament, if we have two or three witnesses, something is established.
நம்ம மூணு எடுத்துக்காட்ட பார்த்தோம், பவுல் எழுதின சுவிசேஷத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்துல இருந்து, அது மட்டும் இல்லாம இப்ப யாக்கோபுல இருந்து கூட பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால கூட்டினீங்கன்னா அங்க வந்து நான் ஒரு காரியத்தை நியமிக்கிறேன் அப்படின்னு அவர்
சொல்லியிருக்காரு. So what is important for you and me is not having lot of knowledge of the Bible.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது தி வேதத்தை குறித்து அநேக ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.
I need to correct that sentence.
Okay, that the vakyatha vanda avaru sari seiyanum
nikkaru. Because in the biblical language what I said just now is incorrect.
Ena veda vakyathin padi avaru enna sonnaroko adu vandu thavaru appingiraru.
I think I said this before, I don't remember. We are not called to have lot of information from the Bible.
நம்ம வந்து வேதத்துல இருந்து அநேக ஞானத்தை இல்ல அநேக காரியங்களை சேகரிக்கிறதுக்காக அழைக்கப்படல.
Because in the Bible when it says somebody has knowledge, it means he has practiced it, he or she has done it, practically experienced it.
வேதத்துல ஒரு ஞானத்தை குறித்து ஒரு ஒருவருக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தே ஆனால் அதை அவர்கள் வந்து அந்த காரியத்தை
Read it in the context, you will see it meant that they knew it very personally.
அதனால இப்ப எப்பலாம் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம பார்த்தமே ஆனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தமே ஆனால் நம்ம அதற்கான விளக்கத்தை ஹீப்ரூ விளக்கத்தை பார்த்தோம்னா அது அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
So what is our weakness today as believers in Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்களா விசுவாசிகளா இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற குறைபாடுகள் என்ன?
That's something we have to ask ourselves. Is there a dearth of information today? Do we lack information today?
நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கற அந்த ஒரு அந்த ஞான தகவலை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோமா?
We have plenty of biblical information today.
இன்னைக்கு வந்து அநேக வேத தகவல்கள் நமக்கு இருக்கு.
We have access to biblical information today.
நம்மளுக்கு அத வந்து இணையதளத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியுது.
We have plenty of television channels, Christian channels.
அநேக கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் மூலமா.
We have access to internet and websites, Christian websites, where we can have a lot of information. So if the church is weak today, it's not because of the lack of information.
அப்போ ஒருவேளை இன்னைக்கு சபையானது குறைபாடு உள்ளதா இருந்தா அது அதனுடைய தகவலை வேறு தகவல் இல்லாம இல்ல.
In the Old Testament, in the book of Hosea, chapter 4, verse 6, the Lord said, "My people are destroyed for a lack of knowledge, not information. They have not practically seen it yet."
Hosea 4:10 நம்ம பார்க்கலாம்.
4:6 is Hebrew, not Greek.
And the எழுதப்பட்ட அந்த வடிவமானது ஹீப்ருல இருக்கு, அது கிரீக் கிடையாது.
It's not, the thought is not English, the thought there is not Tamil, is not Kannada, it is Hebrew. And in the Hebrew, in the biblical language, to know something means to experience it.
அது யோசிக்கப்பட்ட ஒரு மொழியானது, அத அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கப்பட்ட ஒரு மொழியானது ஹீப்ருல தான் யோசிக்கப்பட்டிருக்காங்க.
But in our languages and in English language, knowledge means information.
நம்மளுடைய மொழியிலோ இல்ல ஆங்கில மொழியிலோ நம்ம வந்து ஞானம் அப்படிங்கிறது ஒரு தகவலா மட்டுமே இருக்கிறது.
So today the church is weak, and when I say church, I mean each of us.
இன்னைக்கு சபை வந்து இலகியதாக குறைவுள்ளதாக இருக்கு, சபைனா நீங்களும் நானும்.
We are weak today is not because we don't have information, it's because we have not practiced what we have learned, seen and heard.
நம்ம ஒருவேளை அந்த குறைபாடு உள்ளவர்களாக இருந்தமே ஆனால் அதற்கான காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த தகவல் கம்மியா இருக்குது அப்படின்னு கிடையாது, நம்ம கேட்டு அறிந்துகிட்ட விஷயத்தை நம்ம அதை வழிமுறைப்படுத்தாதனாலதான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா
இருக்கோமா?
What
we need today is not the information. What we need today is the application of what we have heard, learned, received and seen.
இன்னைக்கு நம்மளுக்கு தேவையா இருக்கிறது தகவல்கள் கிடையாது, ஆனா நம்ம என்னத்தை கேட்கிறோமோ, என்னத்தை பெற்றுக்கொண்டோமோ, அதை வழிமுறைப்படுத்துறது தான் அவசியமா இருக்கிறது.
I want to ask you a question.
ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு.
How many of you here pray in tongues?
எத்தனை பேர் அன்னை பாஷையில நம்ம ஜெபிக்கிறோம்?
Yeah, children too. Okay, great. So, during the service, we were told to pray in tongues for a while, right?
ஆராதனை போல அன்னை பாஷையில பேசணும் அப்படினு சொல்லிருக்காங்க.
And then somebody has to keep on encouraging you, you know. Are we ashamed? Let's pray in tongues.
யாராவது ஒருத்தர் வந்து நம்மள மூண்டிட்டே இருக்கணும், நீங்க வந்து அவமானப்படுறீங்களா அன்னை பாஷையில பேச அப்படின்னு வந்து யாரோ மூண்டிட்டே இருந்தாங்க நம்மள.
So, I want to ask you a question. What stops you from praying in tongues in the church?
சபைக்குள்ளாக எந்த விஷயம் அன்னிய பாஷையில உங்களை பேசுறத நிறுத்துது, தடுக்குது?
What do you know about praying in tongues?
அன்னிய பாஷையில ஜெபிக்கிறது குறித்து என்ன தெரியும் உங்களுக்கு?
Anybody who pray in tongues, tell me what you know about it.
யார் வேணாலும் சொல்லலாம், அந்த பாஷையில ஜெபிக்கிறதுங்கிறது என்ன மாதிரி இருக்குது?
It's a language
where
the Satan doesn't understand.
Okay, it's a language that the Satan doesn't understand. Okay, what else?
It's a closer communication.
It's a closer communication?
Than just, you know, then you're aware of
okay. The words. Okay, so let's make it short. So you say it's a closer communication with God? Okay. Did you all know that?
And it is probably accurate and perfect for the time.
What is it?
It's maybe accurate and perfect for the time because we started praying for something that might not have been imparted at that moment of time.
Okay.
So number Monty Sonara, அது வந்து ஆண்டவரோட இணைந்து அதாவது இருக்கமான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜேசன் சொன்னாரு, இது வந்து நம்மளுக்கு என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு தெரியாது, அதனால அது அந்த வார்த்தைகள் அந்த அந்நிய பாஷையில நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. சார்,
எனிவே ஐ அம் டேக்கிங் எ டெஸ்ட் ஆஃப் தி சர்ச். When
we are praying, we can get unknown things also God will show.
What are those? When we pray in tongues?
Yeah.
Okay.
Something about us, something about others, something
else. Okay. All right. Is that true? Somebody said something like mystery. Yes.
It identifies you.
What does that mean?
It builds you up.
It builds you up. Well, what does that mean? It makes you stronger in the Lord. You have a teacher. I'm a good student, so I don't leave teachers alone. If they say edify me, I ask them, what does that mean? Because, you know, tell me in plain language. Or it builds you up. What does that mean? So she's a good teacher, so it strengthens you. Okay, that makes sense. So now, my question to each one of you today, especially those who pray in tongues. So when we were called to pray in tongues, or whenever we are called to pray in tongues, knowing that praying in tongues makes me stronger, why we don't jump in and pray in
tongues? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வந்து பலன் அடைகிறோம் அந்த பாஷையில் ஜெபிக்கும் போது நம்ம பலன் கொள்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் இதனால நம்ம அதை பண்றது கிடையாது.
யாரெல்லாம்
அந்த பாஷையில் ஜெபிக்கிறீங்களோ அவங்கள எழுந்திருக்கேன்.
Those who pray in tongues, stand up, and those who don't pray in tongues, they can just sit down, and we're going to do something, okay? We believe, I'm speaking on your behalf, okay? We believe when we pray in tongues, we speak mysteries. We believe when we pray in tongues, God can reveal things. We believe it is a closer communication with God. Now the question is, do we really believe? You're going to say yes or no.
So number one. அதாவது அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம ஆண்டவரோடு இணைந்த ஒரு பேசுகிறோம். அநேக காரியங்கள் நம்மளுக்கு தெரிவிக்கப்படுது, தெரியாத காரியங்கள் நம்மளுக்கு தெரிவிக்கப்படுது அப்படின்னா நம்ம நம்புகிறோம், நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை நம்புகிறோமா நம்ப?
When we began, we read a verse in the book of Philippians where Paul said, things we have heard, received, learned, and seen, practice.
நம்ம பிலிப்பியர்ல நம்ம முதலாவது பார்த்தோம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட காரியங்களை
Then the God of peace shall be with us.
அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த சமாதானம் வந்து நம்ம மேல இருக்கும்.
So right now I'm going to ask you to pray in tongues.
இப்போ நம்ம எல்லாரையும் வந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க சொல்ல போறாரு.
I will just ask you once.
ஒரே ஒரு தடவை தான் கேட்பாரு.
And then I will start praying in tongues. You do what you're supposed to do. I will not ask you another time. I will not push you. I will not remind you. Okay? We will pray in tongues. Maybe just for 2 minutes. Alright?
ஒரு இரண்டு நிமிஷம் வந்து நம்ம அந்நிய பாஷையில் பேசுவோம். நம்ம பாஸ்டர் வந்து நம்ம கிட்ட பேசுங்க நம்மள உந்த போறது கிடையாது.
Okay, let's pray in tongues. Thank you so much. You all may sit.
Hello, Pastor.
I want to ask you something. What happened when you prayed in tongues?
ஒரு விஷயத்தை கேட்க விரும்புறாரு. நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு
கேட்கிறேன். Receive anything? Did you hear anything? Did you come to know anything?
எதாவது கேட்டுக்கொண்டீங்களா? எதாவது பெற்றுக்கொண்டீங்களா? எதாவது தெரிய வந்துச்சா உங்களுக்கு?
What's that? Good. You called freedom. Okay. Good. Great. And what else? She called warm. Okay. That's great. Okay. What else?
I saw streams of living water.
Streams of living water. Okay, great. And what else?
Swimming pool.
Yeah. Swimming pool. Ah, great.
I had a vision where I was underwater,
mm-hmm.
and I was seeing the base of a ship,
mm-hmm.
moving.
Okay. So you have a swimming pool, you have water, you have living water, and then you have a ship in the water. What else?
I saw the same thing. The water is there, but the long boat is there, and in that boat, people are there.
Okay.
This side also.
Uh-huh. So, yes, what did you see? So, this is what we ought to do. The things you have learned, practice. Now, there are some people here who have not spoken in tongues yet. I'll come to you in a moment. So, will it be okay if we go a little longer? Okay. Let me know when you get tired. Okay? You can raise your hand and show me your watch, then I will know. Or we can order for coffee or something. Okay, now, power is when you do what God says to do.
வல்லமை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சொன்ன காரியத்தை செய்யும் போது தான் வல்லமை.
Now, as you have rightly said, when you pray in tongues, you will come to know about different things.
நம்ம சரியா சொன்னது போல நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது வேறு வேறு காரியங்களை பத்தி தெரிய வருது.
If somebody would open to 1 Corinthians chapter 14,
1 Corinthians 14th அதிகாரத்தை
Modi just said that when you pray in tongues, it's a closer communication with God.
Modi தன்ன வெடுதல பகிர்ந்து கொண்டது என்னன்னா நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அது ஆண்டவரோடு நம்ம பேசிக்கொள்ற ரகசியமாக பேசிக்கொள்ற இறுக்கமாக பேசிக்கொள்ற ஒரு விஷயமா இருக்கு.
The Bible says very in a very simple language, when you pray in tongues, you are not speaking to people, you are speaking to God.
வேதத்துல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பேசப்படுகிறது, நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம மனுஷர் இடத்துல பேசுறது கிடையாது, ஆண்டவர் இடத்துல பேசுறோம்.
Okay, now doesn't that excite you?
அது வந்து நம்ம குதூகலத்தை தருது இல்லையா?
Because that is the only time you know for sure that you are speaking to God.
நேரடியான ஒரு இணைப்பை தருகிற ஒரு விஷயம் அந்த முதல்வரை நம்ம நேரடியாக அழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை ஒப்புக்கொள்றோமா?
If you have the phone number, the cell phone number of the chief minister, and that he has given you permission that he can call me anytime.
So ஒரு வேளை எடுத்து காட்டுக்கு அந்த முதல்வருடைய அந்த தொலைபேசி எண் நம்ம கிட்ட இருக்குதே, ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார் நீங்க எப்ப வேணாலும் என்னை கூப்பிடலாம் அப்படின்னு
சொல்றாரு. You'll be singing and you'll be jiving because you're always excited. I have a direct line to the chief minister.
நம்ம எப்பொழுதுமே ஆடிட்டு சந்தோஷமா இருக்கோமா? எதனாலனா எனக்கு வந்து அந்த முதல்வருடைய அந்த நேர் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால.
How about having the cell phone number of your God?
நம்மளோட ஆண்டவருடைய அந்த தொலைபேசி எண்ண பேசிக் கொள்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
That's what praying in tongues is.
அதுதான் வந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதா இருக்கிறது.
And I think it should excite everybody. It's not only just Sister Divya, it should excite everybody.
இது வந்து எல்லாத்தையும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்.
Sister Divya, the chief minister will pick up your call.
Yeah, and here God promises he will always pick up.
Amen.
ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கி எப்ப கூப்பிட்டாலும் நான் உனக்கு மறுபடியும்.
And you know, if the chief minister gives you the phone, he will pick it up.
அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமானா நம்ம எப்பொழுதுமே அந்நிய பாஷையில ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்.
But the weakness is that we know we have information but we don't always really put into practice.
நம்மளுடைய குறைபாடு என்னன்னா நமக்கு அந்த ஞானம் இருக்குது, அந்த தகவல் இருக்குது, ஆனா அதை வந்து வழிமுறைப்படுத்துறது கிடையாது.
I'm going to give a recommendation to this church.
இந்த ஒரு சபைக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்ல விரும்புறாரு.
Okay. Stop reading the Bible for the next 7 days.
அடுத்த 7 தினத்துக்கு வந்து வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டாம்.
And do what you have already heard, seen, learned and received.
ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம ஏற்கனவே கேட்டு பெற்றுக்கொண்ட காரியம் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம வழிமுறைப்படுத்துவோம்.
Don't get any new information.
எந்த ஒரு புதிய காரியத்தை நம்ம வந்து தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
Just do what you already know.
நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த காரியங்களை செய்ய தொடங்குவோம்.
You'll be better off.
அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மிக சிறந்தவர்களா இருக்க முடியும்.
Otherwise we will be Christians having lot of information.
இல்லனா நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருப்போமோ அநேக தகவல் உள்ள கிறிஸ்தவர்களா இருப்போம்.
With a bulged head like this because lot of information. information stored there.
நம்ம தலை வந்து அப்படி அவ்வளவு பெரியதாயமா அவ்வளவு தகவல்களை நம்ம சேகரித்து வைக்கிறோம்.
But having no practical experience.
ஆனா அந்த இடத்துல ஒரு வழிமுறைக்கான இடமும் கிடையாமல் இருக்கிறது.
And we also learned from your own pastor today that when you pray in tongues, you become strong.
நம்மளுடைய பாஸ்டர் மூலமாக நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது மூலமா நம்ம பலன் அடைவோம் அப்படின்னு.
How many of you really feel you're strong as a Christian?
கிறிஸ்தவர்களாக எத்தனை பேர் நம்ம பலன் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
You feel you're strong, great. So those of you who feel you are not very strong, what you need to do?
அப்ப நம்ம யாரெல்லாம் வந்து நான் வந்து பலன் உடையவனா இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்கீங்க?
Pray in tongues more.
அதே பாஷையில அதிகமா ஜெபிக்கணும்.
See, did you notice that?
We
heard that when you pray in tongues, you become strong in the Lord.
நம்ம கேட்டோம் நம்ம அனே பாஷையில ஜெபிக்கும் போது ஆண்டவருக்குள்ளாக பலன் வாய்ந்தவர்களா ஆகணும்.
So my question is, if you want to become strong in the Lord, what should you do?
அப்ப அவரோட கேள்வி நம்ம ஆண்டவருக்குள்ளாக பலன் வாய்ந்தவர்களா ஆகணும்னா நாம என்ன செய்யணும்?
Pray in tongues more.
அனே பாஷையில அதிகமா ஜெபிக்கணும்.
So when will you start doing that?
எப்ப நம்ம அதை செய்ய தொடங்குறோம்?
Next Sunday.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை.
You become strong in your spirit.
நம்ம ஒவ்வொரு குறதே அந்த 14வது அதிகாரத்துல தான் இருக்குது. நம்ம அன்னிய பாஷையில ஜெபிக்கும் போது நம்ம ஆவியானது பலமாயிதா இருக்கு.
Now we eat good food.
நம்ம நல்ல உணவு சாப்பிடுறோம்.
And we exercise.
நம்ம உடற்பயிற்சி செய்றோம்.
And our body becomes strong.
நம்மளோட உடலானது பலமாயிதா இருக்கு.
Do you agree with me on that?
அது ஒத்துக்கொள்ளீங்களா?
If you want to become physically strong, you need to eat good food.
நம்ம உடல் ரீதியா வந்து பலன் வாய்ந்தவங்களா ஆகணும்னா நல்ல உணவை சாப்பிடணும்.
And you need to exercise.
அதுக்கு அப்புறம் நம்ம உடல் பயிற்சி செய்யணும்.
Some push-ups and different gym activities.
அந்த உடல் பயிற்சிக்கு
you read books.
நம்ம புத்தகங்களை படிக்கும் போது
you think.
நம்ம யோசிக்கிறோம்.
You discuss.
நம்ம அதை பேசுறோம்.
Your mind, your brain becomes stronger and stronger.
நம்மளுடைய யோசனையானது நம்மளுடைய எண்ணமானது இன்னும் பலமாயிதா ஆகுது.
What about your spirit?
நம்மளுடைய ஆவி என்னாகுது?
Praying in tongues.
அனே பாஷையில ஜெபிக்கணும்.
So, do you want to exercise your spirit?
உங்களுடைய ஆவிக்கு அந்த உடற்பயிற்சியை தர விரும்புறீங்களா?
So, let's do it. Just for one minute.
ஒரு நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அனே பாஷையில.
Okay, let's start. Now tell me, what was your experience?
இப்ப சொல்லுங்க உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு?
Shackles
breaking. Okay. Earlier Sister Divya felt freedom. So when shackles are broken, that is freedom. What else we have?
I also got the word.
You got power. So Nena has the word power. Okay. Isn't that nice? That you can do something God asks you to do, and then you experience it, you feel it. It is real. It's not something that somebody else has experienced. You only have just the information, and you always wanted to do it, but you never had it. Isn't it wonderful when you do what God asked you to do, and then immediately you experience the power of it?
நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை உடனடியாக நம்ம செய்யும்போது அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது ஒரு அருமையான விஷயமா இல்லையா?
Paul said, or we can say the Holy Spirit said, you do what you have heard, what you have learned, what you have received, what you have seen, and then the God of peace shall be with you.
நம்ம பரிசுத்தாவியே சொன்னது போல நம்ம கேட்ட கண்ட பார்த்த கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து நம்ம வழிமுறைப்படுத்தும் போது தேவனுடைய சமாதானம் நம்ம மேல இருக்கிறது.
So now I need to tell you about peace.
சமாதானத்தை குறித்து இப்ப சொல்லணும்னா
then we need to understand the meaning of everything we have seen so far.
இப்ப பார்த்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
And then we have third thing to do, that is to pray with those who have not prayed in tongues yet.
மூணாவது விஷயம் யாரெல்லாம் அன்னி பாஷையில் ஜபிக்காம இருக்கிறாங்களோ அவங்களோட அவங்களுக்காக ஜபிக்கிறேன்.
So we'll do three things today.
இன்னைக்கு மூணு காரியங்களை செய்வோம்.
So whatever else we have done so far was just warm up.
இப்ப செய்தது எல்லாமே வந்து அந்த உடற்பயிற்சிக்கு முன்னாடி செய்யற காரியமாக இருக்குது.
Okay. Now I know you all have some idea about the word peace.
So நம்ம எல்லாத்துக்குமே அந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறித்து ஏதோ ஒரு புரிதல் இருக்கு.
So tell me, what is peace?
சமாதானம் அப்படின்னா
என்ன? Because it says the God of peace shall be with you.
ஏனா தேவனுடைய சமாதானம் நம்ம மேல இருக்கும் அப்படி போட்டுருக்கு.
So from what you know, tell me, what is peace?
அப்ப சமாதானம்
His presence is peace.
Being in His presence is peace. Okay. What else?
Not worrying.
Not being anxious. Okay. What
Everything
else?
Everything is comfort.
Feeling comfort. Okay.
Calmness.
Okay.
A certainty. You know, the calmness which comes with being certain of something.
Okay.
That is the peace.
Assurance.
Everything we got, like
feeling.
That
feeling that we got everything.
Not worry about anything.
Okay. Now, again, in the biblical language, the word peace means completeness.
Amen.
வேத வாக்கியத்துல வேதத்தின் மொழியாக பார்த்தா சமாதானம் அப்படிங்கிறது வந்து நிறைவேறின ஒரு காரியம்.
It means a completeness in your life, a wholeness. WHOLE.
நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டதுக்கான ஒரு காரணமா இருக்கு.
So because in the Hebrew language, when a Jewish believer would meet another believer, he would say shalom aleichem.
So namba palaya kaalathula pathinga palaya erpaadu kaalathula pathinga oru viswasiyina oru viswasiya hebrew moolila vandu sollikollum bodhu salam aleichem appdi solluvanga.
Shalom aleichem
appdi solluvanga.
The Muslims copy it, but it's shalom aleichem
appdigra vaarthai.
Jesus Christ himself said that several times.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை அநேக நேரம் சொல்லி இருக்கிறாரு.
After his resurrection he showed up to the disciples, he said shalom aleichem.
அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சீஷர்களை பார்த்தும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்.
Translated in English, peace be to you.
ஆங்கிலத்தில் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.
Isn't that Jesus Christ said, peace to you.
சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.
What that meant is, may you be complete in all aspects.
அதற்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க எல்லா காரியங்களிலும் முழுமை அடைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா.
That means may you be complete in health.
உங்களோட உடல் நலம் முழுமையாக இருக்கணும்.
Financially, emotionally, mentally.
உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய இமோஷனல் தேவைகள், உங்களுடைய மன ரீதியான தேவைகள் எல்லாத்திலையும்.
May you have everything you need.
எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றப்படணும்.
That's the way believers of the Old Testament time greeted each other. May you have everything you need. May you be complete.
அந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன உங்களோட எல்லா தேவைகளும் இல்லை, எல்லா காரியங்களும் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும்.
And in the book of Philippians, Holy Spirit says, if you do what you have learned, if you do what you have heard, if you do what you have seen, and if you do what you have received, the God of completeness, wholeness will be with you.
So, நம்ம பிலிப்பியர்ல பார்த்தோம், நீங்க என்னத்தை கேட்டீங்களோ, என்னத்தை கற்றுக்கொண்டீங்களோ, என்னத்தை பார்த்தீங்களோ, அதை செய்யும் போது தேவனுடைய சமாதானம் உங்க மேல இருக்கும் அப்படின்னா எல்லாத்திலையும் நம்ம நிறைவேற்றப்பட்டவர்களாக இருப்போம்.
When you are physically complete, when you are health-wise complete, when you are financially complete, when you are emotionally complete, when you are mentally complete, do you have any worries?
இந்த காரியங்கள் எல்லாத்தையும், அதாவது நம்மளுடைய பொருளாதார தேவையா இருக்கட்டும், உடல்நல தேவையா இருக்கட்டும், இல்ல நம்ம மன ரீதியான தேவைகளா இருக்கட்டும், இந்த எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்படும் போது நம்ம ஏதாவது குறித்து கவலைப்படுவோமா?
Are you comforted?
நம்ம வந்து சமாதானம் கொடுக்கப்படுகிறமா? அந்த
இடத்துல இஸ் calm.
அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கிறதா?
You know that everything is covered.
நம்மளுக்கு எல்லாம் தெரிய வரும்போது எல்லா காரியங்களும் வந்து நம்மளுக்காக மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு.
That's peace.
அதுதான் சமாதானம்.
When are you going to have that peace?
அந்த சமாதானத்தை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள போறோம்?
When the God of peace is with you.
தேவனுடைய சமாதானம் நம்மளோட இருக்கும்போது.
And when can you have the God of peace with you?
எப்ப நம்ம தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்?
When you do what you have heard, what you have learned, what you have seen, what you have received.
நம்ம பார்த்த, கேட்ட, கற்றுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம செய்யும் போது.
So what do you think?
இது குறித்து என்ன யோசிக்கிறீங்க?
Should we do what we learn?
நம்ம கற்றுக்கொண்டதை செய்யணுமா?
Should we do what we hear?
நம்ம கேட்கிற காரியங்களை செய்யணுமா?
Let me give you a testimony. This praying tongues is much bigger than what you know today.
இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்ததோட 10 மடங்கு இது பல மடங்கு பெரிய விஷயமா இருக்குது.
Praying in tongues is a gift.
அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு வரம்.
And that is the only personal gift given to you.
அதுதான் வந்து நம்மளுக்குன்னு கொடுக்கப்படுகிற ஒரு வரம்.
All the gifts in the Bible, in the book of Corinthians chapter 12 and 14 are for others. Corinthians for others.
கொரிந்தியர் 12 14 அதிகாரங்கள்ல அநேக வரங்கள் அதற்கு மேலாக வேற எந்த வரங்கள் கொடுக்கப்பட்டாலும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி கொடுக்கிற ஒரு வரமா
தான்
இருக்கு.
This is only gift which has a dual nature. It is for personal edification, personal strengthening, personal growth, as well as for others.
But இந்த ஒரு வரம் மட்டும்தான் இரண்டு காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. என்னன்னா, ஒண்ணு நம்மளை நாமளே வளர்த்து கொள்வதற்காக, நம்மளை நாமளே பலப்படுத்திக் கொள்வதற்காக, அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்காகவும்.
Now I want you to open the book of Corinthians chapter 12.
கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நாம எடுத்து பாப்போம்.
28th verse.
28வது வசனம். கொரிந்தியர் 12 28வது வசனம்.
தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்.
Okay. Now if you may have noticed already that this is not about the gifts of the Holy Spirit.
இது வந்து பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற அந்த வரங்களை குறித்து கிடையாது.
This is about the gifts to the church.
இது வந்து சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு இல்ல ஒரு வரம்.
I taught that once year about the gifts of the church like apostles, prophets, evangelists, teachers, pastors.
ஒரு தடவை ஏற்கனவே இது குறித்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சபைக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரங்கள் அது அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இல்ல போதகர்களா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இல்ல சுபசீஷம் சொல்றவர்களா இருக்கட்டும்.
So God placed apostles first, prophets behind them, like that I explained that.
ஆண்டவர் வந்து அவர்களெல்லாம் எப்படி வந்து ஒரு வரிசையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்போஸ்தலர் முதலாவது, அதற்கு அடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல தீர்க்க தரிசிகளாகவும் வைத்திருக்கிறார்கள்.
Okay. And you can see this list in Ephesians chapter 4 verses 11, 12 and 30. But we will not go there today. But you might have noticed something here. It talks about the gifts to the church, apostles, prophets, evangelists, and then towards the end it says different tongues, different languages.
இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், ஓகே இதெல்லாம் வந்து சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரமா இருக்கு. அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், போதகர்களா இருக்கட்டும், தீர்க்க தரிசிகளா இருக்கட்டும், இதனோட கூட சேர்ந்து கடைசியில அந்நிய பாஷைகள் இல்ல பல பாஷைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு
பார்க்கணும். So this speaking in tongues or praying in another language is a personal gift to you and is also a gift for others, but it's also listed with the gifts of the church.
இது வந்து அதாவது அந்நிய பாஷையில பேசுறது அப்படிங்கிறது முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிமையான ஒரு வரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வரமாக இல்லாமலும் கூட சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வரமா இருக்குது.
ஒரு
சாட்சி
இருக்குங்கிறார்.
Rina Devi pastor avaru vandu pastor Anandoda ammavukaga jebichirukkaru.
And you can cross check with her.
Avangalukku kekka nam kekka paakalam.
And I think she had a body pain in her legs and her thighs and all the way down.
Avanga kaal muluvarum thodaiyil irundhu keela varaiyum vali irundhuchu.
So Rina and I started praying for her.
Avargalukaga Rina Devi avaru jebik thodangana.
And Rina prayed in English and I prayed in tongues.
Rina Devi English la aangilathula jebichaanga, ivaru vandu anni vaashila jebicharu.
And then when Rina was done with her prayer, Pastor Anand's mother said, I have been telling everybody about this pain, about this, but nobody believed me. But God knew, because Pastor, you were saying burning, burning during your prayer.
நான் இந்த வலியை குறித்து அநேக இடத்துல சொல்லியிருந்திருக்கிறேன். ஆனால் அவன் வந்து ஒரு போதும் அதை புரிந்து கொள்வது கிடையாது, இல்லை அதை நம்பினது கிடையாது. ஆனால் பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் எரிகிறது எரிகிறது அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா.
And I did not say burning. Because I was praying in tongues.
அவங்க வந்து எரிகிறது அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அன்னிய பாஷையில ஜெபிச்சிருந்தாங்க.
But she heard that in English.
ஆனா அவங்களுக்கு கேட்டது ஆங்கிலத்துல கேட்டிருந்திருக்கு.
And she heard burning, burning, and that triggered her faith.
அவங்க கேட்டாங்களா, எரிகிறது எரிகிறது அப்படின்னு கேட்டாங்களோ அது வந்து அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விட்டுச்சு.
And her testimony was, nobody believed me, but my God knew what I was going through.
அவங்களுடைய சாட்சியானது யாருமே என்ன நம்பல, ஆனா என்னோட ஆண்டவர் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் என்ன போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறது புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க.
And she got healed on that day.
அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு சுகப்படுத்தப்பட்டது.
How do we know that?
நமக்கு எப்படி தெரியாது?
Because next day we came to your home for breakfast.
அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு breakfast போனாங்க.
So the first thing Rina asked her was, how are you? And she said, I'm fine. See, I'm walking without a stick.
அவங்க முதலாவது காரியம் ரீனா திருப்பி கேட்டாங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதாக சொன்னாங்க, நான் ரொம்ப நலமா இருக்கேன், குச்சி இல்லாம ஊனாம நான் நடக்கிறேன்
அப்படின்னு சொன்னாங்க. So what I'm trying to say is that I prayed in tongues, she heard that in English. That is a ministry.
இவரு அந்நிய பாஷையில ஜெபிச்சாரு, தீதி வந்து ஆங்கிலத்துல ஜெபிச்சாங்க, ஆனா அது வேற யாருக்கோ ஒரு விடுதலை தந்திருக்கு, அது ஊழியம்.
Because that ministered to her. அவங்களுடைய
ஜெபமானது ஒரு வல்லமை வாய்ந்ததா இருந்துச்சு.
எதனால
பேசின வார்த்தையை அவங்க ஆங்கிலத்துல கேட்டதுனால, ஆனா அதே சமயத்துல ரீனா தீதி அந்த பர்னிங் எரிதல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க ஜெபத்துல பயன்படுத்தினதே இல்லை அப்படிங்கிறாங்க.
I don't know about you, but I get excited because in those days I was reading the book of Acts. I saw in the second chapter when the apostles were praying in tongues, those who were in Jerusalem on that day, Jews from different regions of the world who spoke different languages, even though they were all Jews, heard the apostles speaking in their language.
இத குறித்து அவருக்கு ஒரு மிக குதூகலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர்கள் படிக்கும் போது அந்த காலத்துல அநேக மக்கள் வந்து அவங்க வந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது, தன்னுடைய சொந்த மொழியில ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இல்ல வேற ஒரு மொழியில ஜெபிச்சுட்டு இருக்கும் போது, எபிரேய நாட்டு மக்கள் அந்த யூதேய நாட்டு மக்கள் வந்து இவங்க வந்து எங்களை மாதிரி ஜெபிக்கிறாங்க, எங்க மொழியில ஜெபிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க.
And they testified, they said, don't we all hear them speaking in our language the wonderful works of God?
அவங்க வந்து அது சாட்சியா கூட சொன்னாங்களா, அந்த மக்கள் நம்மளுடைய பாஷையில ஆண்டவர் செய்த அந்த அருமையான காரியங்களை சொல்றாங்களே அப்படின்னு அவங்க வந்து சாட்சியா சொன்னாங்களா.
And then I pray, Lord, one day I would like to do that.
அவங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவரே ஒரு நாள் நான் அதை செய்ய விரும்புறேன் அப்படின்னு ஜெபிச்சாங்க.
And it began here.
அது இந்த இடத்துல தொடங்குச்சு.
And after that, I don't remember anybody ever saying that, you know, you said something, but I know it will happen again. But the beginning was here.
அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கல அப்படிங்கிறாரு, ஆனா அதற்கான துவக்கம் இந்த இடமா இருக்கிறது.
So anything God says is possible.
ஆண்டவர் சொல்ற எந்த காரியமும் சாத்தியமா இருக்கிறது.
If you're ready to do it.
அதை நம்ம செய்யறதுக்கு தயாராக இருந்தமா என்ன?
What do you think? Should we pray in tongues?
Because
the more you pray in tongues, you're going to become stronger, you're going to grow in your spirit.
எவ்வளவுக்கு அதிகமா நம்ம அன்னை பாஷையில ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நம்ம வந்து நம்மள ஆவி ஜீவியத்துல பெலன் அடைகிறோம்.
Not only that, when you pray in tongues, the Bible says you speak mysteries.
அது மட்டும் இல்லாம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நம்ம அன்னை பாஷையில பேசும்போது நம்மளுக்கு தெரியாத காரியங்களை நம்ம பேசுறோம்.
Means you speak secrets.
நம்ம வந்து ரகசியங்களை பேசுறோம்.
And tell me, what secret can you possibly tell God?
ஆண்டவர்ட்ட நம்ம என்ன ரகசியத்தை சொல்ல முடியும்?
Nothing.
அவருக்கு என்ன ரகசியத்தை நம்ம சொல்ல முடியாது. நான் அவருக்கு எல்லாம்
Can you ever have a secret that God doesn't know?
ஆண்டவருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை எப்படியாவது நம்ம வச்சு முடியுமா?
But the Bible says when you pray in tongues you are speaking secrets.
நாம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது நாம வந்து ரகசியங்களை பேசுறோம் அப்படினு.
So what does that mean?
அப்ப அதற்கான அர்த்தம் என்ன?
Think about it. Can you tell God a secret?
ஆண்டவர்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல முடியுமா?
He would say I knew that.
அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் பாரு.
I've always known that.
அது எனக்கு எப்பவே தெரியும் அப்படிங்கறாரு.
So what secret you can tell?
அப்ப ஆண்டவர்ட்ட என்ன ரகசியத்தை நம்மால சொல்ல முடியும்?
There are certain prayers we are compelled to pray when we are praying in tongues which we didn't know about, and it's just by that prayer that gives legal access to the spiritual realm too.
Okay, this putting it in a simple language. Okay, are there secrets in heaven?
பரலோக ராஜ்யத்தில் ரகசியங்கள் இருக்கிறதா?
There are. Let me give an easy one. Lord Jesus said to Paul, to Peter, I will give you the keys of heaven.
மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது.
So when you pray in tongues, you declare upon this earth the secrets of heaven.
Appa indha bhoomila nam anivashil jabikkumbodhu paralogathukana andha ragasiya kaaryangalukkaga nam jabikkirom.
The truths of heaven which are unknown to mankind.
பரலோகத்தில் இருக்கிற அந்த ரகசியங்கள் மனித குலத்துக்கு தெரிவிக்கப்படாத அந்த ரகசியங்கள்
which are capable of neutralizing the power of the enemy.
பிசாசுளுடைய அந்த வல்லமையை நகர்த்து போடுவதற்கான வல்லமை கொண்ட அந்த ரகசியங்கள்
it has the same or even more even greater effect than declaring the written word of God.
அதுக்கான வல்லமை எப்படி இருக்குன்னா தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையை காட்டிலும் மகத்தான வல்லமை கொண்டது அந்த ரகசியங்கள்
so you speak the mysteries of heaven upon this earth even without knowing what you're saying
adrala namma paraloga rajyathinudaiya indha ragasiyangala indha bhoomiy melaga pesrom nammalukke theriyama andha kaaryangala pesrom
so you think you should all speak in tongues
appo neenga nenikireya nammalla vandu andha bhashila pesrom appdinu
yeah then in there is a classic example of praying and saying things where you do not know what to say it says we have a weakness many times we do not know what to pray But it says the spirit comes to your help Romans chapter 8 verse 26
romar 8:26 la paathrom ennudaiya balavinathnala na edarkaga jebikkinom abingiradhu kuda enakku theriyavadilla
the spirit will pray through you in words that you cannot even utter
nammalaala pesa mudiyada vaarthaiyin mooliyamaga nammudaiya aavi aanadhu andha vaarthaiyila namakkaga jebikkum
it says through words you cannot even utter
அது சொல்றது வார்த்தைகள் மூலமாக அந்த காரியங்களை நம்ம வந்து பேச கூட முடியாது.
Now I have another example in our church.
நம்மளுடைய சபையில இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குங்கறது.
One day when Rina became ill, one of our leaders prayed.
ஒரு தடவை ரீனா தீதி கூட சரியில்லை சரியில்லாம போனப்ப அவங்களுடைய போதகர் அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க ஜெபிச்சாங்களாம்.
And he did not he was praying in tongues but it sounded like food things like that.
அவர் ஜெபிக்கும் போது ஆ ஊ அப்படிங்கற சத்தம் தான் வந்துச்சு அப்படிங்கறாங்க
long drawn words but not clear syllables
அத வந்து இழுத்து இழுத்து பேசின மாதிரி இருந்துச்சு ஆனா அது தெளிவான வார்த்தைகளாக இல்ல அப்படிங்கறாரு
that's what the Bible says
அதான்
words that cannot be uttered
அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்மால பேச முடியாத வார்த்தைகள் அப்படிங்க
and that prayer was powerful
அந்த ஜெபமானது ரொம்ப வல்லமையானதா இருந்துச்சு
so there are things that do not make much sense to our brains
அநேக காரியங்கள் நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்களா இருக்குது
பட் இஃப் யூ சிம்பிளி டு வாட் காட் சேஸ் யூ வில் see the power
ஆனா நம்ம ஆண்டவர் சொல்ற அந்த காரியங்களை செய்யும்போது அந்த இடத்துல அந்த பலத்தை நாம் பார்க்கறோம்
so we are not here to acquire information
அதனால இந்த தகவலை சேகரிக்கிறதுக்காக நம்ம வரது கிடையாது
we are here to have practical experience of what god says
நம்ம இருக்கிறதுக்கான காரியம் எதுனா தேவன் சொல்லி கொடுக்கிற காரியங்களை நம்ம வழிமுறைப்படுத்துறதுக்காக இருக்கோம்
so Actually, what piece is, actually, few things about praying tongues, now what is left? The interpretation of what we have seen. Now, is there anybody here with a pain in their legs, in their calf muscles, in their... You have? Sister, you have? Okay, sister, you have? In your calf muscles? Okay.
Kenda kaalla yaarukkala vali irukkudhu
appadi. Okay. So, do you want prayer right now?
Jebikkanum venum kekkala.
Now, I got this. When we prayed in tongues the first time
modalavada ani bhashila jabikkumbodhu indha kaaryam velippattu sonningara
somebody said god reveals things right
yara sonna andha kaaryangala velippaduvar appdi sonnom
so now the question is if god reveals something will he take care of it
andha edavadhu vishayatha kaamichaareyana adha vandu avar nivarthi seivaar
god doesn't reveal things to tell you how great pastor james is
adhu vandu adhaavadhu pastor james periyavar appdi kaamikkadhukaga kaamikkadhukiraanga
he reveals this because he loves each of us
அவர் எதற்காக அந்த காரியங்களை வெளிப்படுத்துறாருன்னா அவரு நம்மள விரும்புறாரு
and he can reveal that to anybody
அது யாருக்கு வேணாலும் அவர் தெரியப்படுத்துறோம்
Reena and I are not the only person whom god will reveal things
Reena நீங்கள இவரோ மட்டும் இவங்க மூலமா மட்டும் தான் அவர் வெளிப்படுத்துவாருன்னு கிடையாது
so Priyanka sister Bhavana and who else was that sister Sheila would you three stand up please anybody else with the pain okay please stand up we'll pray oh sister you don't have a stand you can sit down anybody struggling You can sit down, that's okay. Okay, you're standing on faith. Now we're going to pray.